सहस्राक्षिः सप्तजिह्वः सप्तैधा सप्तवाहनः अमूर्तिरनघोचञ्जो भयकृद्भयनाशनः नूति इरण्डावद् श्लोकम् भगवान् ஆதிதேவன் மகாவிஷ்ணுவனுடைய திவ்யமான நாமாக்கள் ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா அப்படின்னு எப்படிப்பட்டதான மனதுள்ளவளா இருந்த போதிலும் பகவான் நாமாவை நினைத்த மாத்திரத்தினால அவளுடைய மனசில் இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போக்கக்கூடியவர் பகவான் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்டதான அவருடைய திவ்யமான நாமாக்கள் அவைகளை பீஷ்மாச்சாரியர் தான் ரொம்ப நாளா அதை அனுபவிச்சு ஊதிகிண்டு அந்த நாமாக்களை சொல்றார். பகவத் சமட்சத்துல பகவானுக்கு சொல்றார். பகவானுடைய நாமாக்களை அவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த லீலைகள் அவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த நாமாக்களை அவருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஒரு வியாஜமாக தர்மபுத்திரருக்கு சொல்லக்கூடியதான வியாஜமாக இத்தனை நாளாக தான் எப்படி அந்த பகவானை அனுபவித்தாரோ அந்த பகவத் ஸ்வரூபம் எப்படி தனக்குள்ளேயே இருந்துருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தான் அந்த பக்திபாவத்தோடு எடுத்து சொல்ல தொடங்கின திவ்யமான நாமாக்கள். அதில் பகவானுடைய நாமக்கள் அஸ்வத்தஹா அப்படின்னு ஒரு நாமாவை பார்த்தோம். அதுக்கு முன்னே உதும்பரஹான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால் நெக்ரோதஹான்னு பார்த்தோம். இவைகள்லாம் யஜ்ய விருட்சங்களாக இருக்கு. விருட்சங்களே மரங்கள் எல்லாமே பகவத் ஸ்வரூபம். அதுலேயும் இந்த நெக்ரோதம் உதும்பரம் இப்படி அஸ்வத்தம் இப்படிப்பட்டதான மரங்கள் அவைகளுக்கு ஒரு சிரேஷ்டம் இருக்கு. இவைகள்லாம் யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு யஜ்ய வடிவமாக இருக்கக்கூடியதான பகவானுக்கு யஜ்யத்தில் உபயோகப்படக்கூடியதான விருட்சங்கள். அப்படி மரங்களுடைய ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்க அது ஏன் மரங்களுடைய ஸ்வரூபம்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. நாம இன்னைக்கு ஏதோ பரிசரங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு என்விரான்மெண்ட்னு சொல்றோம். நம்ம நாட்டில் வேத காலத்திலிருந்து மரங்கள்லாம் குல விருட்சங்கள்லாம் அடிக்க விடாது அதை நாசம் பண்ணப்படாது அப்படின்னு இருந்தது. அதை சொல்றதுக்காகத்தான் பகவானுடைய விபூதிகளில் அப்படி சில விபூதிகள் அப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அதற்கு பிறகு பகவானுடைய சுரூபத்தில் சாணூராந்திரனிஷு உதகா அப்படின்னு துஷ்டாளாக இருக்கிறவாட சொன்னார் அப்படின்னு சொன்னார். இதுல அந்த சாணூரன் ஒஷ்டிகன் இவாள்லாம் எதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா ஸ்தூல சரீரத்தை தான் என்று நினைத்தவர். இந்த ஸ்தூல சரீரம் இருக்க கிராஸ் பாடின்னு சொல்றமே இதுல ரொம்ப அபிமானம் இருந்து அதை வளர்த்து அதனாலேயே உலகத்துல ஜெயிக்கலாம்னு எனக்கூடியதான எண்ணத்துடன் இருந்தவர். அது ரொம்ப தப்பு. ஏன்னா வெளியே இருக்கிற பொருளை விட சரீரம் வசதி. ஆனா சரீரம் ஆத்மா இல்லை. சரீரத்துக்குள்ள புலன்கள் இருக்கு, மனசு இருக்கு, பிராணம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக பரமாத்மா இருக்கார். நம்ம இதையே பரமாத்மான்னு நினைச்சு இதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இருந்தோமையானால் அந்த நிஜமான எந்த பரமாத்மா இருக்காரோ அதை நாம் மறந்து போயிட்டோம். எதனால் நமக்கு மோட்சம் கிடைக்குமோ சகல க்ஷேமங்களும் கிடைக்குமோ அதை மறந்து விட்டோம். இதை சொல்றதுக்காக தான் ஒரு பிரதீகமாக துஷ்டனா இருக்கக்கூடியதான அந்த சாணூரன் எனக்கூடியதான ஆந்திரன் கொன்னார் அப்படின்னு துஷ்ட சிக்ஷணம் வரைக்கும் பார்த்தோம். இந்த துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரக்ஷணம்ங்கிறதும் அவருடைய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஔபாதிக ரூபத்துக்குத்தான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ரூபம் இருக்கே அது வெறும் ஜோதிஸ்வரூபம். ஜோதிஸ்வரூபம்னு என்னது? ஏதோ ஒளி அட்டம் இருக்கா? அது இல்லை. நம்ம ரொம்ப எப்பவும் ஜோதிஷ்னா ஒளிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாம இருக்கோம். ஆனா ஜோதிஷ்னா என்னது? ஒரு மனுஷனுடைய அவனுடைய செயலை செய்யும்படி அனுகூலம் பண்றதுக்கு தான் ஜோதிஸ்வரூபம்னு பேர். இப்ப பகல்ல நாம எல்லா செயல்களையும் எதனால பண்ணிட்டு இருக்கோம், சூரியனுடைய ஒளியில பண்ணிட்டு இருக்கோம். சூரியனுடைய ஒளி இல்லைன்னா நம்மளால எந்த காரியம் பண்ண முடியலன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சந்திரனுடைய ஒளி இருந்தா அதுல பண்றோம். அன்னைக்கு அமாவாசை, சூரியனுடைய ஒளியும் இல்லை சந்திரனுடைய ஒளியும் இல்லை, அப்பொழுது நாம் படிக்கிறதோ போறதோ வர்றதோ இவைகள்லாம் எதனால பண்றோம், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் விவகாரத்துக்கு நமக்கு உபயோகப்படக்கூடியதான சாதனம் இது அப்படின்னு தீபம் நெருப்பு. சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை நெருப்பும் இல்லை. அதுபோல சந்தர்ப்பத்தில் நாம் நம்ம விவகாரங்கள்லாம் எப்படி பெற்றோம், ராத்திரி வேலை கரண்ட் ஆஃப் ஆயிடுது என்ன பண்றோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுது போகணும்னா எல்லாரும் அங்கேயே இருந்தோம் எங்க இருக்க அப்படின்னு வாயால சொல்லிண்டு அந்த மாமி மட்டும் உள்ள போய் அந்த நமக்கு கரெக்டா தெரியும் எங்க நெருப்பட்டி வச்சிருக்கோ அந்த இடத்த எடுத்து அந்த குடும்பத்தை முழுவதை ஏற்றி கொண்டு வராங்க. இப்ப இங்க எந்த ஜோதிஷம் விவகாரத்தை கொடுத்தது, வாசு ஜோதிஷம், அந்த வாயால பேசி இங்க இருந்தோ அங்க இருந்தோ நான் கொண்டு வரேன்னு சொல்லி கரெக்டா போய் கொண்டு வராளா இல்லையா. இங்க உபயோகப்பட்டது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வாக்கு அல்லது சப்தம். ஆயால் முதல்ல சூரியன், சூரியன் இல்லைன்னா சந்திரன், சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் இல்லைன்னா நெருப்பு. சூரியன் சந்திரன் நெருப்பு இந்த மூணும் இல்லாத சமயத்துல வாக்கு ஜோதிஷ சப்த ஜோதிஷன்னு சொல்றோம். அந்த சப்தமானது பரா பசந்தி மத்தியமா வைகரின்னு நாலு விதமாக மாறி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஜோதிஷம் இருக்க அதுவும் இல்லைன்னா எத்திரபி நான் விதியதே, தன்னுடைய உள்ளங்கை கூட எங்கே தெரியலையோ அது போல இருட்டா இருக்கிற சமயத்துல சப்தம் உபயோகப்படுகிறது. அந்த சப்த ஜோதிஷம் இல்லாத ஆத்மைவாச ஜோதிர் பவதி, அவருடைய ஆத்மாவே அவனுக்கு ஜோதிஷா இருக்கு. எல்லா செயல்களும் பண்ணுவதற்கு சாதனமா இருக்கிறது அவருடைய ஆத்மா தான் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டதான் இந்த ஜோதிஷ் ஸ்வரூபமாக பகவான் இருக்க. ஆகையால் நீங்க எந்தெந்த ஒரு விவகாரம் பண்றோ, கண்ணை திறக்கிறேனோ கண்ணை மூடுறேனோ நினைக்கிறேனோ அல்லது சாப்பிட்றேனோ போறேனோ வரேனோ எல்லாமே எதனால் நடக்கிறது, உள்ள இருக்கக்கூடியதான அந்த பரமாத்ம ஜோதிஷனால நடக்கிறது. இதை சொல்றதுக்காக ஒரு நாலு நாமாக்கள் சொன்னார். சஹசிரார்த்தி சப்த ஜிக்வ சப்தைதார் சப்த வாகனா அப்படின்னு. இந்த சஹசிரார்த்தி பகவானுக்கு எத்தனை கிரணங்கள் தெரியாது சார், ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உள்ளவர். இந்த சம்ஸ்கிருதத்துல சதம் சஹசிரம்னு சொன்னா நூறு ஆயிரம்னு கணக்கு இல்லை, இன்ஃபினிட்னு அர்த்தம். ஆயிரம் ஜோதிஷ் இருக்கிறவர் அப்படின்னு என்ன, நிறைய கிரணங்கள் உள்ளவர். சூரியனுக்கு எத்தனை கிரணம் நம்மளால சொல்ல முடியுமா, முடியாது. ஆனா ஒரு சூரியனுக்கே எப்படி முடியலையே, ஆனா பரமாத்மாவுக்கு என்ன, சூரியன் போன்றதான ஆயிரம் சூரியன்கள் ஒரே தரம் உதித்தால் எவ்வளவு கிரணங்கள் இருக்குமோ அத்தனை கிரணங்கள் அவர். ஐயா பகவானுக்கு எத்தனை ஜோதிஷ் இருக்கு, எவ்வளவு கிரணங்கள் இருக்க சொல்ல முடியாது. ஒரு சூரியனுக்கே எவ்வளவு கிரணங்கள்னு நம்மளால சொல்ல முடியல. அப்புறம் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே தரம் உதித்தால் எப்படி இருக்கும், அவ்வளவு ஜோதிஷ அவருக்கு, அத்தனை கிரணங்களோட கூடியவர். நீங்க சாதாரணமாக கதிரவன் தான் சொல்றேன், எத்தனை கதிர்கள் தெரியுமோ தெரியாது. இந்த சூரியனுக்கே இப்படி சொன்னேன்னா ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரு தரம் உதித்தால் எவ்வளவு பிரகாசம் உண்டோ அவ்வளவு பிரகாசம் இருக்கக்கூடியதான இந்த பரமாத்மாவுக்கு சொல்ல முடியுமா, முடியாது. ஆகினால் அவருக்கு என்ன பேரு, சஹஸ்ரார்த்தி சஹஸ்ராணி அனந்தானி, ஆயிரம்னு சொன்னா 999,000 அப்படி அர்த்தம் பண்ணாதீங்கோ, அனந்தானி அர்ச்சிம் எத்தனை கிரணங்கள் இருக்கோ அவருக்கு சஹஸ்ரார்த்தி. எங்க சொல்றது பகவத்கீதையில, அப்படின்னு அந்த விபூதி யோகத்துல பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் நேரா சொல்றான். அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு தெரியுமோன்னா அதை பார்த்தா தான் தெரியும். திவி சூரிய சகஸ்திரத்திய ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தாரே ஆனால் இது அசம்பவமான காரியம். ஒரு சூரியன் தான் உதிப்பார் சுவாமி, ஆயிரம் சூரியர்கள் உதிப்பாடா? ஆயிரம் சூரியர்கள் இருக்காடா? இருக்கிறது இந்த மண்டலத்துக்கு ஒன்னதான், ஒரு சூரியன் தான். ஆனால் இங்க இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுடைய தேஜஸ்தை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றதுன்னா, இது போல ஆயிரம் சூரியர்கள் ஒருவேளை உதித்தாலே ஆனால் எவ்வளவு கிரணங்கள் இருக்குமோ, எவ்வளவு ஒளி இருக்குமோ, அப்படிப்பட்டதான ஒளிகள் இந்த பரமாத்மாவிடத்துல காணப்படுகிறது. ஆசத்திய மகாத்மனா அப்படின்னு அசம்பவமான ஒரு பதார்த்தத்தை சொல்றான். இது நடக்காது, ஆனா இதுக்கு ஏதோ ஒண்ணு ஒப்பிடணுமோ இல்லையோ, ஒண்ணு சொல்லணுமோ இல்லையோ, சூரியன் போலேன்னு சொல்ல ரொம்ப குறைச்சலா இருக்கே. ஆயால் சூரியன் போல ஆயிரம் சூரியன்கள் ஒரே தரம் உதித்தால் என்னவோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் பகவானுடைய கிரணங்கள் எவ்வளவுன்னு சொல்றது கணக்கிட முடியாது, அவ்வளவு ஜோதிஷம் அங்க இருக்கு. அப்ப உலகத்துல எத்தனை மனுஷியாளர் இருந்தாலும் அவாவாளுக்கு வேண்டியதான எத்தனை காரியங்கள் இருக்கோ அத்தனை காரியங்களும் அவரால் தான் பண்ண முடியுது. அவரை தான் தூண்டி விடுகிறார், நீங்க இதை பண்ணுங்கோ அது பண்ணுங்கோ. யாரார் எந்தெந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு உபயோகப்பட்ட கொண்டிருக்கார். இதற்கு சூரிய பிரகாசம் இருக்கு, தீபத்தினுடைய ஒளி இருக்கு. ஒருத்தர் உட்கார்ந்து படிக்கிறார், உட்கார்ந்து உட்கார்ந்து வேற யாரோ ஒரு வேலையை செய்கிறார், ஒருத்தர் தீட்டாடுறார், வேற எத்தனோ பண்றார், ஒருத்தர் எழுதுறார். எல்லாத்துக்கும் உபயோகப்படுகிறதோ இல்லையோ, அது நான் ஒருத்தருக்கு தான் உபயோகப்படுவேன், இன்னொருத்தருக்கு உபயோகப்பட மாட்டேன்னு சொல்றதோ? ஒரு 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 தீபமே இப்படி இருக்குமே ஏனால் ஒரு சூரியன் எவ்வளவு பண்ணுவார், அது போல ஆயிரக்கணக்கான சூரியங்கள் போல இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுடைய பிரகாசமானது எத்தனை பேருக்கு அத்தனை வேலை செய்து கொடுத்தோம். அவாவா பண்ணக்கூடியதான அந்த செயலுக்கு உபயோகப்படக்கூடியதான விவகார சாதனமாக வருதுக்கார். அதனால அவருக்கு சஹசிரார்த்தி. அதுக்கப்புறம் சப்த ஜிக்வா சப்தைதா சப்த வாகனா அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு எருக்க இலை இருக்க பத்தில அந்த இலைய தலையில வச்சிருந்து அதுல ஸ்நானம் பண்ணிருக்கணும். அன்னைக்கு சூரியனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கணும். சூரிய பகவானுக்கு அந்த எருக்க இலை இருக்க பார்த்தால அந்த மரத்துக்கே அர்க்க விருட்சம்னு பேர். அர்க்கம்னு எருக்கம்னு ஒரு அர்த்தம். அது உலகத்துல எத்தனையோ மரங்களும் செடி கொடிகளும் இருக்கும் பொழுது இந்த எருக்கத்தை மட்டும் ஏன் சார் அது விசேஷமா அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உலகத்துல எத்தனையோ மரங்கள் இருக்கு, அது என்ன பண்றது? அந்த சூரிய கிரணங்களை தான் பெற்றுக்கொள்கிறது. பெற்றுக்கொண்டு அந்த சூரிய கிரணங்களால் தனக்கு வேண்டியதான ஆகாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறது. சூரிய கிரணங்கள் இருந்தா தான் மரஞ்செடிகளுக்கு ஆகாரம் உண்டாகும். அதான் அது பண்றது. ஆனா அது ஆகாரமா கன்வெர்ட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுடுறது. ஆனா இந்த எருக்க மரம் என்ன பண்றது தெரியுமோன்னா, அந்த சூரிய கிரணங்களை தான் வாங்கிட்டு தான் ஆகாரத்தை தயார் பண்ணி கொஞ்சம் சக்தியை அந்த மரத்திலேயே வச்சுருக்கு. அந்த சக்தியை வாங்கிட்டு அதை அப்படியே வச்சுருக்கு. அதனாலதான் அந்த இலையை கட் பண்ணி வச்சுருந்தோம்னர் நம்ம முன்னோர்கள். அதே மாதிரியே நமக்கு காரிய சாதனமான ஒரு சக்தி வேணும். ஏதோ நினைத்ததான ஒரு காரியத்தை முடிக்கக்கூடியதான ஒரு திறமை நமக்கு வேணும். அதுக்காக என்ன பண்றா, சாதாரணமாக எருக்கம் வேர்ல பிள்ளையாரை பண்ணி அதை பூஜை பண்ணிட்டு இருக்க. அதுலயே வெள்ள இருக்கத்துல இருக்கிறதுலயே ரெண்டு மூணு இருக்கு. அந்த வெள்ள இருக்கம் பிள்ளையார் இருக்க பத்தில அது ரொம்ப வசதிங்கிற. ஏன், அந்த சூரிய கிரணங்களுடைய சக்தி எல்லாம் அதுல இருக்கான். அதனாலதான் அந்த எருக்க விரட்சம் ரொம்ப வசதி. ஆனா அதனுடைய பால் கண்ணுல விழுந்ததுன்னா கண்ணுக்கு விடுதல். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு அதுல ஸ்நானம் பண்றது, அதை போட்டு ஸ்நானம் பண்ணும். ஏன்னா உடம்புக்கு சக்தி வரும். அன்னைக்கு அந்த ரசசப்தமி அன்னைக்கு தான் சூரியன் அந்த பருவத்துல இருந்து நார்த்தன் டைரக்டர் வடக்கே திரும்புற, வடக்கே போறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால ரொம்ப வசதின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு அந்த இலையை வச்சிருந்து ஸ்நானம் பண்ணி சப்த சப்த மகாசப்த சப்த துவீபா வசுந்தரான்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு சூரியன் விசேஷமாக அவர் தானே உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சக்திகளுக்கும் இருப்பிடம், எல்லாமே ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி அவர் தான். அப்படிப்பட்டதான அந்த சூரியனை ஸ்தோத்திரம் பண்றோம், எதுக்கு நமக்கும் சக்தி வரணும். எப்படிப்பட்டதான சக்தி, வெறும்னா பாடிலி பவர் மட்டும் இல்ல, இந்த ஸ்தூல பூத உடலுக்கு மட்டும் சக்தி இருந்தா போராது, மனுஷாளுக்கு அதை விட வசதியான ஒரு சக்தி வேணும். என்னது? மானசிகமான சக்தி, வில் பவர். எப்படிப்பட்டதான ஒரு காரியமா இருந்தாலும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா பாருங்க, அந்த ஒரு சக்தி நமக்கு வேணும். அனுமார் இங்கிருந்து கிளம்புறார் லங்கைக்கு போகணும்னு, என்ன சொல்றா தெரியுமோ, அனே நைவேகி வேகேன, ராமபாணம் எந்த வேகத்துல போகவோ அந்த வேகத்துல நான் லங்கைக்கு போறேன், அங்கே சீதையை பார்த்து கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை அங்கே சீதை இல்லைன்னா இதே வேகத்துல நான் அங்கிருந்து அப்படியே போயிட மாட்டேன், அங்கிருந்து நான் சொர்க்கலோகத்துக்கு போவேன், அங்கே சீதை இருக்கான்னு பார்ப்பேன், அங்கேயும் இல்லையோ மறுபடியும் லங்கைக்கு வந்து என்னுடைய வாழால வாழல அதாவது ராவணனை கட்டி மறுபடியும் கொண்டு வந்துடுறேன். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க, இவர் வெறும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக காரியத்தை முடித்து கொண்டு வருவேன். இந்த வில் பவர் இருக்கு பார்த்தா அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு எந்த செயலை கொடுத்தாலும் அந்த செயலை முடிக்க என்னால முடியும், முடிப்பேன் எனக்கூடியதான ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை முதல்ல வேணும். அது முடியறது இல்லை அப்புறம், ஆனா அதை பண்ற காலத்துல என்னால முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அதோட மனுஷன் இருக்கணும். அது இருந்தாலே நமக்கு ரொம்ப சக்தி வரும், மனுஷனுக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நடுவுல இடையூறுகள் வரலாம், அனுமா இருக்கு வரலையே, என்ன ஒரு மலை நேரா இருந்து நிக்கிறது, என் மேல உட்கார்ந்துட்டு போங்கிறது, ஒரு அம்மா வந்து வாய் திறந்தது எனக்குள்ள நான் சாப்பிடணும் ஒண்ணுங்கிறது, இதெல்லாம் முடிஞ்சிட்டு போனா என்னாச்சு, பூமியில இருந்து ஒரு ஜலத்துல இருந்து ஒரு பிராணி அது என்ன பண்ணிட்டுன்னு இவர் வேக போக விடாம நிறுத்திடுச்சு. அப்படி எல்லாம் இன்னைக்கு தானே நீங்க ரிமோட்டுங்கிற இந்த ரிமோட் அன்னைக்கே இருந்தது, சமுதிரத்துக்குள்ள இருக்க அந்தம்மா மேல போயிட்டு இருக்காரு சூரியன், இது அதுமா அவரை போக விடாம தடுத்துட்டா என்ன சுவாமினர், அதுவும் பண்ண முடியுங்கிறத அன்னைக்கு காமிச்சிருக்க. அதே போல இடையூறுகள் வந்த போதிலும் அத்தனை இடையூறுகளையும் தாண்டக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது, அதே போல சாமர்த்தியம் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அந்த சூரியனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே விதமாகத்தான் இங்க அந்த சூரிய வடிவமாகவும் இருக்க, அக்னி வடிவமா இருக்க, சூரிய வடிவமா இருக்க, இப்படின்னு மகாவிஷ்ணு இத்தனை ரூபமா இருக்க. இப்ப சப்தஜிக்வா ஏழு நாக்குகளோட கூடினதான அக்னி பகவானா இருக்காராம். இந்த அக்னி பகவானுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஹோமங்கள்லாம் பண்றோம், ஆகுதிகளை கொடுக்கறோம். இந்த ஆகுதி கொடுக்கணும்னா எந்த தெய்வத்துக்காக தான், அக்னி வழியாக தான் ஆகுதி கொடுக்கறோம், இந்திரனுக்கு என்ன நேரா இந்திரன்கிட்ட போய் கொடுக்கறது இல்ல. அதே போல எவனுக்கு வேணும், பிரஜாபதிக்கு வேணும்னு அவாவாள்கிட்ட போய் நேரா கொடுக்கறது இல்ல. இப்ப நீங்க டெல்லியில ஒருத்தர் இருக்காரு, மும்பையில ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு வேண்டிய பந்துக்கள்லாம் நிறைய பேர் அந்தந்த ஊர்ல இருக்கா, அவளுக்கு உங்க பொண்ணு கல்யாணம், அவளுக்கெல்லாம் பத்திரிகை அனுப்பணும், அரேஞ்சர் மேரேஜ் அழகா நீட்டா பண்ணிட்டு இருக்க, பத்திரிகை அனுப்பணும்னா அந்த பத்திரிகை ஒவ்வொரு ராத்துக்கு நீங்க போயிட்டு நேரா போய் பார்த்து கொடுத்துட்டு வரல, முடியுமா சொல்லுங்க பாக்கலாம், முடிய. ஆகையால் நீங்க என்ன பண்றேன், எல்லாத்தையும் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுறேன், அந்த போஸ்ட் பெட்டியில அவ அட்ரஸ் போட்டா அவன் கொண்டு போய் கொடுத்துடுறான். அப்ப என்ன ஆச்சு, நீங்க ஒரு இடத்துல கொடுக்க அவர் அதை போய் அந்தந்த இடத்துல எப்படி கொண்டு போய் கொடுக்கிறாளோ, இது போல ஒரு வியவஸ்தைய நாம் எப்படி இப்பொழுது தயார் பண்ணிட்டு இருக்கோமோ அதே போல ஒரு வியவஸ்தை முன்னாலேயே வேதங்கள் சொல்லிட்டு, நீங்க ஒவ்வொரு பகவானுக்கும் அவாவாளுக்காக ஹோமம் பண்ணிட்டே உட்கார்ந்து போய் நேரா போய் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் அக்னி பகவான்கிட்ட கொடுத்துருக்கோ. அதனால அந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமோ, நான் இவைகள்லாம் அவ்யவாகனஹான்னு பேர், ஹவ்யம்னு பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான பொருள், அதுக்கு ஹவ்யம்னு பேர். இந்த ஹவ்யத்தை நீங்க கொடுத்தடையானால் அவர் என்ன பண்றார், அவளை கொடுத்துறார், நடுவில் அவளுக்கு ஏதாவது சார்ஜ் இருக்கோ சார், போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் சார்ஜ் கொடுக்கிறா போல இவர ஏதாவது வாங்கிக்கிறாரோ அவருக்கு நீங்க அக்னயேஸ்வகான்னு சொல்றேன். முதல் முதல்ல ஹோமம் ஆரம்பிக்கிற காலத்துல அக்னயேஸ்வகா சோமாயேஸ்வகா அக்னயேஸ்வகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் முதல்லயே அவர் கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்தந்த தேவதைக்கு நீங்க எந்த தேவதையா இருந்தாலும் சரி அவர் பேரை சொல்லி ஸ்வாகாங்கிற ஒரு பாஸ்வேர்டு மந்திரம் அதை சொன்னதுமே என்ன ஆச்சுன்னா அந்தந்த தேவதைக்கு கொடுத்துடுறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா, அந்த ஊர்ல எந்த காசு செல்லுபடியாகும் அந்த காசா கொடுக்கிற, நான் அதை எடுத்து வச்சுண்டு இந்திரலோகத்துல என்ன வேணுமோ அது இந்திரனுக்கு, வாயு லோகத்துல என்ன வேணுமோ அது வாயுக்கு, பிரஜாபதி லோகத்துல எப்படி போய் சேருமோ அப்படி. அதே மாதிரியே பாருங்க, நீங்க ஸ்வதானம் பண்றேன் அமாவாசைக்கு மற்ற நாட்கள்ல தர்ப்பணம் பண்றேன் உங்களுடைய அப்பா எந்த ஊர்ல இருக்கார், எங்க இருக்கார், எப்படி இருக்கார், அவர் கந்தர்வனா இருந்தா கந்தருடைய சாப்பாடுக்கு அவரு போகும், பகவானா இருந்தா தேவதையா இருந்தா அந்த தேவதையினுடைய சாப்பாடா போகும், ஒரு பசுமாடா பிறந்திருந்தாருன்னா அதனுடைய சாப்பாடு அந்த மாதிரி போகும். நீங்க பாட்டுக்கு வெறுமனை எழும் தண்ணி தான் கொடுத்து எழு மந்திரத்தை சொல்லி, ஆனா விவகாரம் என்னன்னு அவ எந்த லோகத்துல எப்படி இருந்தாலும் அப்படி போய் சேரும். இப்படி ஒரு வியவஸ்தை இதனால தான் அக்னி பகவானுக்கு ஹவ்ய வாகனஹா கவ்ய வாகனஹா அப்படின்னு பேர். சாதாரணமா நம்ம போஸ்ட்மேன்கிற பார்த்தீங்களா அது மேலேயும் சொல்லியிருக்கேன், ஆனா அவர் இத்தனை நல்ல காரியங்கள் பண்ணிருக்கார், இந்த அக்னி பகவான இல்லைன்னா ஜனங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதே போலயே அந்தந்த தேவதைகளுக்கும் மனுஷர்களுக்கும் சிரமமாயிடும். ஏதோ ஒரு இடத்த போட்டு கொடுத்துட்டேன்னா அது அவ வந்து எடுத்துக்கணுமோ இல்லையோ. இப்ப பெரிய பிளாட்ல எல்லாம் என்ன பண்றான் போஸ்ட்மேன், கீழே கொண்டு வந்து போட்டுருவான், அவ 14வது மாடியில இருக்கிறவ அதை கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு போகணும், பாக்குறோமோ இல்லையா, இப்படி எல்லாம் வம்பு வந்துடும். ஆனா அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்க இ கவர்னர் அவ அக்கௌண்ட்டுக்கு அப்படியே கிரெடிட் பண்ணிடுறாரு. ஒண்ணு ஒரு விவகாரம் வேண்டியதில்ல சார், நம்ம என்னமோ இன்னைக்கு ஏதோ புதுசா கண்டுபிடிச்சோம் சொல்றமே தவிர இவங்கெல்லாம் வேதத்திலேயே இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த அக்னி பகவான் இருக்காரு, இவருக்கு நம்ம ஹோமம் பண்றோம். இவரிடத்துல தேவதைய உத்தேசி தேவதோத்தேசேன திரவிய தியாக, இது இந்த தேவதைக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த தேவதைக்கு நினைச்சு ஹோமம் பண்றீங்களோ அந்த தேவதைக்கு அந்த பலமானது போய் சேர்றது. இப்ப இதை ஹோமம் பண்ணும் பொழுது எங்கே ஹோமம் பண்ணணும், எப்படி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லணும். இந்த அக்னி பகவான் இருக்காரு, அவர் அணைஞ்சுட்டு இருந்தா ஹோமம் பண்ணப்படாது, அது வெறுமனை இருந்தா ஹோமம் பண்ணப்படாது, அது வெறுமனை தணலா இருந்தா ஹோமம் பண்ணப்படாது, பூத்து போன நெருப்புல ஹோமம் பண்ணப்படாது, புகைக்கிற புகைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான் நெருப்புல ஹோமம் பண்ணப்படாது. பண்ணப்படாத பண்ணப்படாது எங்கே சார் பண்ணணும்னா, அது ஜுவாலையா இருக்கும் பொழுது பண்ணணும். அக்னி பகவானுக்கு எத்தனை ஜுவாலை இருக்கும், 7 ஜுவாலை இருக்கும். அதான் காலி கராலி சமனோ ஜவாச்சா சுலோஹிதா யாத சுதூம்ரவர்ணா புலிங்கினி விஸ்வருஷி ச தேவி லேலாயமானா இது தத்தஜிஹ்வாஹா. அந்த அக்னி பகவானுடைய நாக்கு கட், அது ஜுவாலேன்னு நம்ம சொல்றோமா இல்லையா, இந்த ஜுவாலைங்கிறது அவருடைய நாக்கு கட், அந்த நாக்கக்களுக்கு தனியே பேரு காளி கராளி ஜவனோ ஜவாஜா. ஒவ்வொரு நாக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும், சிலது எப்படி இருக்கும் கீழே ரொம்ப விஸ்தாரமா இருக்கும், மேல வர வர சின்னதா இருக்கும், சிலது எப்படி இருக்கும் அப்படி ரவுண்டா வளைஞ்சுண்டு வளைஞ்சுண்டு இருக்கும். இந்த நாமக்கணக்கெல்லாம் தனித்தனியா சொல்லியிருக்காரு, சுலோஹிதா யாட்ட சுது வர்ணா. சில ஜுவாலைகள் இருக்க ரெட்டா இருக்கும், சிலது எல்லோ கலர்ல இருக்கும் அக்னி பகவானுக்கு, சிலது சிவப்பா இருக்கும், சுதூம்ர வர்ணா பிரௌனா கூட இருக்கும் சில சமயத்துல, அந்த அக்னியுடைய ஜுவாலை புகையோட கூடி இருக்கும். ஸ்புலிங்கினி, ஸ்புலிங்கினா அந்த அக்னி என்ன ஆகும்னா அந்த ஜுவாலை வர காலத்திலேயே அந்த நெருப்பு பொறிகள் தெரிச்சுண்டே ஜுவாலை இருக்கும், ஜுவாலை மட்டும் இருக்கும், அந்த ஜுவாலையோட மேல நெருப்பு பொறிகள் வந்துட்டே இருக்கும், அந்த ஜுவாலைக்கு ஸ்புலிங்கினின்னு பேர். விஸ்வருஷி ச தேவி, ஒரு கலர்ல தான் 2-3 கலரோட கூடியதான ஜுவாலை. அப்படிப்பட்டத லேலாயிருக்கக்கூடியதான அலைகள், இப்படி 7 நாக்குகள் வரும்பொழுது அந்த நாக்குல ஹோமம் பண்ணுங்க, அந்த நாக்குல இருக்கக்கூடியதான அந்த அக்னி பகவானுடைய நாக்குகள்ல ஹோமம் பண்ணணும். அந்த நாக்குகளோட இருக்கக்கூடியதான அக்னி பகவான் யாரு, இங்க மகாவிஷ்ணுடைய விபூதி, இவருடைய உருவம். இந்த மகாவிஷ்ணுவே இந்த அக்னி வடிவமாகவும் இருக்கார், ஆகையால் அவரிடத்துல ஹோமம் பண்ணதா அப்பொழுது என்ன ஆகும், அத்தனை தேவதைகளுக்கு நீங்க ஹோமம் பண்றது போய் சேர்றது. அதே போலயே பிதிரு தேவதைகளுக்கும் போய் சொன்னா அவளுக்கு போய் சேர்றது, அத்தனையும் அவர் கொடுக்கிறார், ஆகையால் அவருக்கு சப்தஜிஹ்வாஹா. 7 நாக்குகள் இவருக்கு இருக்குங்கிறதுக்காக இவருக்கு சப்தஜிஹ்வாஹா. அதான் காலே கராலே சமனோஜவாச்சா புலிங்கினே சுலோஹிதாயா தருதூம்ரவர்ணா புலிங்கினே விஸ்வருச்சி சதேவே லேலாயமானா இது சப்த ஜிக்வாஹ. அப்படின்னு சப்த ஜிக்வைகள் ஏழு நாக்குகளோட கூடின அக்னி வடிவமாக உள்ளவர் பரமாத்மா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சப்தைதாஹா, இதுக்கு வந்து ஏழு நாக்குகள்னு சொன்னேன், நாக்குகள் மட்டும் இல்லை அவருக்கு ஏழு விதமான தீப்திகள் இருக்கு, ஒளிகள் இருக்கு. ஒரே ஒளி இல்லை, எல்லாமும் சிவப்பாகவும் எல்லாமும் ஒரே பிரகாசமாகவும் மட்டும் இல்லை, ஏழு விதமான ஒளிகள் இருக்கு. சப்த ஏதாம்சி தீப்தயா அஸ்யா இது சப்தைதா அக்னி, இதுவும் அக்னிதா. அந்த அக்னி இது சப்த தேக்னே சமித சப்த ஜிஹ்வா சப்தருடைய சப்த தாம பிரியாணி அப்படின்னு சொல்லி சப்த ஹோத்ரா அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம என்ன பண்றோம், கிருதேன ஸ்வாஹா அப்படின்னு அவருக்கு ஹோமம் பண்ணி விடுறோம். சாதாரணமாக அக்னி பகவான் தான் ஸ்தோத்திரம் பண்றோம் நம்ம இப்படின்னு. இந்த ஏழுங்கிற நம்பர் அக்னி பகவானுக்கு ரொம்ப இஷ்டம், கணபதிக்கு நாலுங்கிற நம்பர் இஷ்டமா அந்தந்த தேவதைகளுக்கு. இப்ப மனுஷர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பிடிச்சதான நம்பர் அது சார், அதிருஷ்டமான நம்பர் என்ன சார் அப்படின்னு நியூமராலஜியில பாக்குற பார்த்தா. இதே மாதிரியே அக்னி பகவானுக்கு ஏழு ரொம்ப இஷ்டமா, அதான் சப்ததே அக்னே சமித சப்த ஜிக்வா சப்தரடய அப்படின்னு விசேஷமா இந்த மந்திரத்துல ஏழு தரம் ஏழுன்னு வருது, அதான் விசேஷம். அவருக்கு சப்த ஜிக்வா சப்தரடய சப்த தாம பிரியாணி அப்படின்னு இந்த மந்திரத்துக்கே சப்த மந்திரம்னு பேர். இதை சொல்லித்தான் ஹோமம் பண்ணுவோம் பூர்ணாகத்துக்கு முன்னால, இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இத பூர்வம் பிராணபந்தே தர்மாதகாரதான்னு சொல்லி ஹோமம் பண்றது உண்டு. இந்த பூர்ணாகுதின்னு உண்டு, பூர்ணாகுதி முத்தமாம் ஜோதி அப்படின்னு சர்வம் வை பூர்ணாகுதி, முழு ஹோமங்களால பார்க்க முடியல. அது பாட்டுக்கு ஒரு நாலு மணி நேரம் பண்ணிட்டு இருக்க நம்மளால முடியல, என்ன பண்றது. பூர்ணாகுதி சமயத்துல பாருங்க, பூர்ணாகத்தி சமயத்துல பார்த்தா முழு ஹோமத்தை பார்த்தா என்ன புண்ணியம் உண்டோ அவ்வளவு புண்ணியம் உண்டு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது. இந்த பூர்ணாகதி எல்லா ஆகுதியோட ரொம்ப விசேஷமான ஆகுதி அப்படின்னா பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியதான ஆகுதி. நாம் இதுவரைக்கும் பண்ணதான ஒரு காரியம் இருக்கு, அது முழுமையாக ஒரு பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதான ஒரு ஆகுதி பூர்ணாகுதி முத்தமாம் ஜோதி அப்படின்னு ஹோமம் பண்ணுவா. அப்படி அந்த ஹோமத்துல இருக்கக்கூடியதான ஏழு தீப்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அக்னி பகவானுடைய ஸ்வரூபம் தான். அந்த ஸ்வரூபமா பகவான் இருக்கார் அப்படின்னு சப்த ஏதாம்சி தீப்தயா சப்தைதா அக்னி அவருக்கு சப்ததே அக்னே சமித சப்த ஜிக்வா இது மந்திரவர்ணான். இப்ப சப்தைதாக நாச்சு, அதுக்கப்புறம் சப்த வாகனஹா ஏழு குதிரைகளை வாகனமா வச்சுருக்க. சூரிய பகவானுக்கு ஒரு தேர், அந்த தேருக்கு ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. நன்னா இருக்கு சார், ஏழு குதிரைகள்னா அது எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துக்கு போகுமான்னார், இல்லை போனா சூரிய தேர்தான் என்ன இருக்கு. முதல்லயே என்ன விஷயம் தெரியுமோ, நான் அந்த சூரியனுடைய தேருக்கு ஒரே சக்கரம் தான், ரெண்டு சக்கரங்கள் இருந்தாலே பேலன்ஸ் பண்ணணும், ஸ்கூட்டரையோ சைக்கிள்லயோ பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். மூணு சக்கரமோ நாலு சக்கரமோ இருந்தா தான் இப்ப சாதாரணமா போறது, அது கூட கீழ்படுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அந்த சில சமயத்துல. ஆனா விவகாரம் என்னன்னா ஒரே சக்கரம் தான், சூரியனுடைய கிரணங்களுக்கு சூரியனுக்கு ஒரே சக்கரம் தான். என்ன அந்த ஒரு சக்கரம் என்னது, சம்பத்சரம்ங்கிற ஒரு சக்கரம். அந்த சக்கரத்துக்கு ஆறு ஸ்போக்ஸ் இருக்கும், ஆறு அறங்கள் இருக்க, இது என்ன ஆறு ருத்துக்கள். அந்த ஆறு ருத்துக்கள்ல இந்த சக்கரமானது ஒரு சம்பத்சரம் எறக்கூடியதான சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கு. அந்த தேர் இருக்கு, அதை இழுக்கிறவர் யாரு, இழுக்கிறது என்ன ஏழு குதிரைகள். அந்த ஏழு குதிரைகளும் ஏழு வாரங்கள், நீங்க ஞாயிறு திங்கள் செவ்வாறுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையோ, ஏழு வாரங்கள். இப்படி ஏழு குதிரைகள் அவரை இழுத்துட்டே இருக்கு. இந்த கிழுதுக எப்படி வேகமா போறதுன்னா, காலமே உதிச்சதை ஆனால் சாயந்திரம் பதியந்த சுத்திட்டே இருக்காரு, நடுவுல ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது. நம்ம அப்பப்ப ரெஸ்ட் வேணும் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ரெஸ்டே கிடையாது போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்டதான கிரணங்களுக்கு மேல அந்த சூரியனுடைய ஏழு குதிரைகளால் கூட்டப்பட்டு இழுக்கப்பட்டதான தேர்ல ஒரு சக்கரத்தோட இருக்கக்கூடியதான தேர்ல அவர் போயிட்டு இருக்கார். அதனால ஏழு குதிரைகளை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னு. அதே போல அயாச்ச தத்த சந்தாம் சீதேஷாம் நாமா நிதேசனோ காயத்ரீ சபுருஹர்த்யுஷ்ணுக்கு ஜகதி திருஷ்டுவேவதா அனுஷ்டு பங்கிரே தானி சந்திராம்சி ஹரயோ ஹரே அப்படின்னு இந்த சூரியனுடைய ஏழு குதிரைகள் இருக்க பார்த்தடா, தேருக்கு போட்டியிருந்தான குதிரைகள், அந்த ஏழு குதிரைகளும் ஏழு சந்தஸ்துகளை சொல்றது, செய்யுட்களை சொல்றது, மீட்டர் இந்தந்த மீட்டர்ல இருக்கு. என்னென்ன இருக்கு? காயத்ரி சந்தாம்சி, அந்த ஏழு சந்தஸ்துகளும் ஏழு குதிரைகளாக மாறி இந்த மகாவிஷ்ணுவா இருக்கக்கூடியதான சூரியனுடைய தேரை இழுக்கிறதா. அது என்னது? காயத்ரி சபுருஹதி உஷ்ணிக்கு. ஒரு குதிரைக்கு காயத்ரின்னு பேர், இன்னொன்னு புருஹதின்னு பேர், இன்னொன்னு உஷ்ணிக்குன்னு பேர், இன்னொன்னு ஜகதின்னு பேர். அதே போல திருஷ்டு வேவச்சா அனுஷ்டு பங்கிரே தானே, அனுஷ்டுன்னு ஒரு குதிரை பங்கின்னு, இதெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடியதான சந்தஸ்துகள். மந்திரத்துக்கு நம்ம சந்தஸ்ன்னு சொல்றோம், இந்த மந்திரத்துக்கு இன்ன சந்தஸ்ன்னு. அதே போலயே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சந்தஸ் உண்டு, அந்த சந்தஸ்களை குதிரைகளாக வைத்துக் கொண்டவர் அப்படின்னு. ஏழு குதிரைகள் சப்தாஸ்வாஹா வாகனானி அஸ்யா இதி சப்த வாகனா இப்படின்னு நம்ம சொன்னோம். இது போரர்த்தம் நம்ம சொன்னோம். இன்னொன்னு விசேஷம் என்னன்னா, ஒரே குதிரை தான் இருக்கு. நீங்க ஏழு குதிரைகள்னு சொன்னீங்களா இல்லையோ, அது ஒரு பட்சம், ஒரே குதிரை தான் சூரியனுக்குன்னு இன்னொரு வேதம் சொல்றது. சப்தநாம ஏகா அஸ்வஹா வாகனம் அஸ்யா இதிவா, அந்த சூரியனுக்கு என்ன வாகனம்? ஒரே குதிரை தான், ஒரே சக்கரம் சூரியனுடைய தேருக்கு, ஒரே குதிரை தான். அந்த குதிரைக்கு என்ன பேரு? சப்தான்னு பேர். அதனால சப்தாவ சப்தாயிரக்கூடியதான குதிரையை வாகனமாக கொண்டவர், ஆகையால் அவருக்கு சப்த வாகனம்னு பேர். முன்னால ஏழு குதிரைகளை வாகனமாக கொண்டவர், ஆகையால் ஏழு குதிரைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஏழும் ஏழு சந்தஸ் வேதத்தில் இருக்கிற சந்தஸ்ன்னு அர்த்தம் சொன்னோம். இப்ப இந்த குதிரைக்கு என்ன பேரு? எத்தனை குதிரை இருக்கு? ஒரே குதிரை. ஆனா அந்த குதிரைக்கு என்ன சார் பேருன்னு? சப்தான்னு பேரா. அதனால சப்த வாகனா, சப்தநாமா ஏகோ அஸ்வஹா வாகனம், சப்தா எனக்கூடியதான ஒரே குதிரை தான் இவருக்கு வாகனமாக உள்ளது. அத்தியாயிவா ஏகோ ஸ்வோவஹதி சப்தநாமா அப்படின்னு ரிக்வேதம் சொல்றது. ஏகஹா அஸ்வஹா வஹதி, ஒரே குதிரை தான் இவரை இழுக்கிறது, அதுக்கு சப்தநாமா. இந்த சப்த இதாகா சப்த வாகனஹா இவகெல்லாம் வேதத்துல எங்க சார் இருக்கு பார்க்கணுமோ இல்லையா? முதலையே சொன்னேன், விஷ்ணுதாசன் இருக்கிற நாமாக்கள் எல்லாமே பகவான் நாமாக்கள். அந்த பகவானுடைய சுரூபம் வேதங்களாக இருக்கு. அந்த வேதத்துல இந்த மந்திரங்கள்ல, மந்திரங்கள்ல இந்த நாமாக்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரத்துல இருந்து சப்தவாகனாங்க எடுத்தார் அப்படின்னு. சப்தைதா சப்த வாகனா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அமூர்த்தினா அசிந்தியா, அடுத்தது அமூர்த்தி. அமூர்த்திஹீன என்ன அர்த்தம்? உருவம் இல்லாதவர்னு அர்த்தம். இப்ப என்ன சார் சதங்க சக்கரம் சகிதேட குண்டலம் இவையெல்லாம் சொல்லிவிட்டு திடீர்னு உருவமே இல்லைங்கிற, உருவம் இல்லாதான் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம். ஆகாசத்துக்கு உருவம் இல்லை, காத்துக்கு உருவம் இல்லை, ஆனா பெலூன்ல எந்தெந்த பெலூன்ல விட்டாலும் காத்தா அந்தந்த பெலூன் அந்தந்த வடிவத்தை அடையிறது, எந்த வடிவமா இருக்கோ அந்த வடிவத்துக்குள்ள காத்தா அப்படியே இருக்கு. அதே போலயே பகவானுக்கு நிஜமாக ஒரு உருவம் இல்லை, எல்லா உருவத்தையும் அடையக்கூடியவர் அவர், எல்லா உருவையுமோ அவர் அவருடைய உருவங்கள் தான். நெருப்புக்கு ஏதாவது உருவம் நீங்க பார்த்துக்கிடோ கிடையாது. அந்த பொருளானது கறி கட்ட சதுரமா இருந்தா அது சதுரமா இருக்கிறது, ரவுண்டா இருந்தா ரவுண்டா இருக்கிறது. நெருப்புக்குன்னு தனியாக ஒரு உருவம் இல்லை, ஆனா எதை புடிச்சுருக்கோ அந்த உருவமே தன்னுடைய உருவமாக இருந்து கொண்டு அப்படியே எரியது. அதே போலயே பகவானும் என்ன பண்ணிருக்காரு, தனக்கென்றதான ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ளல, எந்த உருவம் வேணா பக்தர் எந்த உருவம் நினைக்கிறானோ அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார். இப்ப நீங்க ராமன் இப்படி இருக்கணும், ராமனா நினைச்சிடணும், கிருஷ்ணனா நினைச்சிடணும், அந்தந்த உருவத்தோட அவர் எதிர்க்க வருவார். அவருக்கென்று தனியா இது இவருடைய உருவம் என்றது கிடையாது. நீங்க சொல்லக்கூடியதான ரங்கநாதனாக படுத்துட்டு இருக்கார், கிருஷ்ணனா இருக்கார், அந்த உருவங்கள்லாம் அந்தந்த காலத்துல அந்தந்த பக்தர் நினைத்ததான உருவங்கள். அதே போலயே நரசிம்மசுவாமியின் உருவம் அப்படித்தான், வாமனராருடையும் ஒரு இடத்துல வாமனா இருக்கார், ஒரு இடத்துல ராமனா இருக்கார், இவர் வாமனராக புள்ளமா இருக்கார், ராமனாக ஆதாரபாகவா இருக்கார். என்ன சுவாதினர், எந்த உருவமாவது அவர் எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கென்று தனியாக ஒரு உருவம் இல்லை, அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கவையானால் அந்த உருவத்தை தவிர இன்னொரு உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு உருவம் இருக்கு, இந்த உருவம் இதுதான், நீங்க வேற விதமாக மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனா பகவான் என்ன பண்றாரு, மாயாமயம் ரூபம் சாத் பரமேஸ்வரத்யாபி இச்சாவதாத் மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகார்த்தம், பக்தால அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக எந்த உருவத்தையாவது எப்பொழுதும் எடுத்துக் கொள்வார். ஆகையால் அவருக்கு நஜமாக உருவம் இல்ல. மூர்த்தி கனரூபம் தாரணம் தாரண சமர்த்தம் சராச்சர லட்சணம். மூர்த்தின்னு என்ன, ஒரு கனமான ஒரு உருவம், தாரண சமர்த்தம் அதை தரிக்க முடியும், அதை கையால எடுத்துக்கலாம். இப்படி உருவம்னா இதை இப்படி கையால எடுத்து முடிச்சுட்டு தொட்டு பார்க்கலாம். அப்படிப்பட்டதான உருவம் இருக்குல்ல, காத்தை உடால தொட முடியுமோ, வேணும்னு ஆகாசத்தை தொட முடியுமோ, ஆனா அது மாதிரி அவருடைய உருவம் இருக்கு. ஒளி இருக்கு, தீபம் அங்க இருக்கு, ஒளி இருக்கு, நடுவில் இருக்கிற ஒளி அப்படியே தொட்டா உங்களால ஸ்பர்சம் வருமோ, வரல பதிலா? அதே மாதிரிதான் பகவானுடைய சுரூபம். ஆகையால் தான் பகவான் எங்கும் இருக்காரு சொல்றோம். இங்கத்தான் இருக்காரு, இன்னொரு இடத்துல இல்லைன்னு இல்லை, எல்லா இடத்திலும் இருக்காரு. ஆனா அவர் இருக்கிறத நம்மளால தொட்டு பார்க்க முடியாது. அப்படி அமூர்த்தி மூர்த்திகின கனரூபம் தாரண சமர்த்தம் பிடித்துக் கொள்ளக்கூடியது சராசர லட்சணம், அது அசையலாம் அசையாமலும் இருக்கலாம். சில பதார்த்தங்கள் அசையும், சில பதார்த்தங்கள் அசையாது. காத்து அசையும், ஒளி இருக்கிற இடத்துல தான் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போகாது. அப்படி சில பதார்த்தங்கள்லாம் இருக்கும், அசையும் அசையாது. அசையக்கூடியதான பொருளா இருக்கட்டும், அசையாத பொருளா இருக்கட்டும், அது பகவானுடைய சுரூபம். தாப்யோ அபிதப்தாப்யோ மூர்த்தி ரஜாயதா இதி ஸ்ருதே. உலகத்தை எல்லாம் எப்படி படைச்சார் அப்படின்னுங்கிறது ஐத்தரையை உபநிடை சொல்றது. பகவான் முதல்ல பஞ்சபூதங்களை சுருட்டி பண்ணி ஒரு உருண்டையா பண்ணினாராம். உருண்டையா பண்ணி அதை அப்படியே உருவமா பார்த்துட்டே இருக்காராம். பார்த்துட்டே இருக்கும் டம்முன்னு உடச்சது. அதுல இருந்து என்னாச்சு, அதுல இருந்து முகம் உண்டாச்சு, எப்ப வாய் உண்டாச்சு, அதுக்குள்ள நாக்கு ஒருவருடைய புலனை தயார் பண்ணினாராம். அதை காப்பாத்துறதுக்கு அக்னி பகவானை தயார் பண்ணினாராம். பார்த்தல, அதுக்காக முழு உருத்து பார்த்தார். இன்னொரு இடத்துல மேல ஒரு ரெண்டு ஓட்டைகள் விழுந்தது, அது என்ன கண்ணுனர். அதுல பார்க்கக்கூடியதான புலனை தயார் பண்ணினார். அந்த புலனை சரியா ஒழுங்க வேலை செய்யறதுக்காக சூரியனை தயார் பண்ணினாரா. ஆனா இவருடைய சொரூபம் என்ன, இவருக்கு அப்பாற்பட்டதா இருக்கார். அதனால தாப்யா அபிதப்தாப்யா, அந்த பஞ்சபூதங்கள் தாப்யான பஞ்சபூதங்களை அபிதப்தாப்யா, பஞ்ச தன்மாத்திரைகள் அது அபிதப்தாப்யா, அதை உறுத்தி பார்த்ததுனால மூர்த்திரதாயதா இது ஸ்ருதே. இப்படிப்பட்டதான ஒரு விதமான உருவமும் கிடையாது, பஞ்சபூதங்களும் கிடையாது, அதனுடைய மாத்ரா சொரூபமாகவும் கிடையாது. ஒரு உருவமே இல்லாத எல்லா காரியமும் பண்ணுவார். வைகுண்ட லோகத்துல இருக்கார், பிரகலாதன் நினைச்சா தூணுக்குள்ள வந்து விட்டார். எங்கிருந்து எங்கே டைம் வேண்டாமா, ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இருக்க நினைச்ச மாத்திரத்தினால் அங்கே வந்துருவார். ஏ அவருக்கு என்றதான உருவம் இல்லை. வரும்பொழுது நீங்க எந்த உருவத்தை உங்க மனதால் கருதுறீர்களோ அந்த உருவத்தோட வரக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு அமூர்த்தி தத்ரஹிதஹா இது அமூர்த்தி. ஒண்ணு அதவா தேவ சம்ஸ்தான லட்சணா மூர்ச்சித அங்க அவயவா மூர்த்தி தத்ரஹிதா இது அமூர்த்தி. நம்ம சாதாரணமாக மூர்த்தினா உருவம்ங்கிறோம். ஒரு பகவானுக்கு ஒரு உருவத்தை நாம கல்பிச்சு வச்சிருக்கோம். ராமன்னா எப்படி இருக்கணும், ஆதார பாகுவா இருக்கணும், நீலவர்ணமா இருக்கணும், அழகான கண்களோட இருக்கணும், அப்படின்னு புன்சிரிப்போட இருக்கணும், தீரனா இருக்கணும், கையில வில்ல வச்சுட்டு இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு உருவத்தை நாம தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான உருவத்துக்கு மூர்த்தின்னு பேர். அதனாலதான் கிருஷ்ணன் போன்றதான உருவம் இருக்கிறவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், ராமன் போன்றதான உருவம் இருக்கிறவருக்கு ராமமூர்த்தின்னு பேர். இந்த மூர்த்தின்னு வந்ததுதான் பேர் இப்படி வந்ததுதான். அது போலதான உருவம். ஆனா இந்த உருவம் எல்லாம் மூர்ச்சிதர அவயவமா இருக்கே, இதான் தேக சம்ஸ்தானம். சரீரமானது இப்படிப்பட்டதாக இந்த உருவத்தோட இருக்குங்கிறதா மூர்ச்சித அங்க அவயவாக, அவயங்கள் அங்கங்கள் இவைகள்லாம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு தேவதைக்கும் ஒண்ணு உண்டுன்னு நாம எல்லாம் நின்று எழுந்து நின்றுட்டோம்னா நம்ம கை இருக்கு பார்த்தீங்களா, முட்டியை தொடாது. தேவதைகளா இருந்தா முட்டியை தொடரும், ஏன்னா ஆதாரபாகவா இருக்கார்னு அர்த்தம். முட்டியை தொடர பரியந்த அது அது புரியப்படாது. நேரா நின்றுட்டு குருதிய முட்டியை தொட்டது சார்ன்னு சொல்லாதீங்க. நேரா நின்றுட்டேன்னா அது கை விரல வந்து முட்டியை தொடணுமா, அது போல இருந்தது சாமுத்திரிகா லட்சணத்துல ரொம்ப விசேஷம்னு சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு உருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருவம் உள்ளவருக்கு மூர்த்தின்னு பேர். அப்படிப்பட்ட தான உருவமும் இல்லாதவர் அமூர்த்தி. மகாவிஷ்ணு இப்படியும் இருக்கார், அப்படியும் இருக்கார், உருவத்தோடனும் இருக்கார், உருவம் இல்லாதவனும் இருக்கார், உருவம் இல்லாதான ஸ்வரூபமா இருக்கார், ஆகையால் அவருக்கு அமூர்த்தின்னு பேர். அதனால அமூர்த்தி அனகா இது பார்க்கணும். அகம்னா கவலை, துன்பம், துன்பங்கள்லாம் எதனால் சொல்லுவது இருக்கிறவங்க. வெறுமனை வரல என்ன, வெறுமனை இருந்த துன்பம் வந்ததுன்னு என்ன இருக்கோ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அந்த செயலுக்கு ஒரு காரணம் உண்டு உலகத்துல. காரணம் இல்லாமல் எதுவும் உண்டாகாது. காரணம் தெரியலன்னா நம்ம பகவானுடைய செயலுங்கிறோம். ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது என்ன ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் என்ன ஆக்ட் ஆஃப் காடுங்கிறோம். அவருக்கு இதான வேலை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறது. ஆனா எதுக்கு காரணம் உங்களால சொல்ல முடியலையோ அதற்கு நீங்க ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இருக்க. ஆனா வசதாக எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்னா அந்த ரெண்டு பேரும் மோதிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பிரேக் போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கோம். ஓடல, அது யாருன்னு தெரியலங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல பார்த்தேன் என்ன, எந்த ஒரு செயலா இருந்தாலும் காரணம் இல்லாத ஒரு செயல் வராது. அப்ப அந்த காரணம் என்னன்னு தேடணும். கடைசியில தேடி போயிட்டே இருந்தேன் யாரால ஏதோ ஒரு காரணம் அகப்படும். அதே வழியே மனுஷாளுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது, கவலை வருது. கவலை ஏன் வரணும், வெறுமனை வந்துருமா, அது ஒரு செயலாச்ச, என்ன முன்னால இல்லை இப்பதான் வந்திருக்கு, சுவாவமாக இருக்கமையானால் அது ஒரு நாளும் போகாது உங்களை விட்டு. அது சுவாவமா இல்லை, சில சமயத்துல சுகமா இருக்க, சில சமயத்துல கஷ்டம் வந்திருக்கு. அப்ப கஷ்டம் வந்திருக்குன்னு அந்த கஷ்டமானது சுவாவமாக அப்பொழுது வந்திருக்குன்னு சொன்னா, அப்பொழுது வந்ததுனால், புதிதாக வந்ததுனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு, வேற யாரோ பண்ணின காரியத்தினால உமக்கு வராது. ஒரு பாத்திரத்துல பாலை காய்ச்சி அதுல உரை குத்தி வச்சிருக்கேன், இன்னொரு பாத்திரத்துல தயிர் வருமோ? எந்த பாத்திரத்துல உரை குத்தி வச்சிருக்கேனோ அந்த பாத்திரம் தானே சார் வரும். இந்த சரீரத்துல எனக்கு சுகமா துக்கமா வந்திருக்குன்னு சொன்னா, அப்ப அதனுடைய பாப புண்ணிய பாப கர்மா எங்கே பண்ணியிருக்கணும், இவர் தான் பண்ணியிருக்கணும், இன்னொருத்தர் பண்ணி இருக்க முடியாது. ஆகையால் அது எதனால, அதுதான் பாவம் முழுது. இந்த அகம்ங்கிற சொல்றதுக்கு பதத்துக்கு என்ன பேரு, பாவம் அப்படின்னு பேரு. அதனால அகம், துக்கம், கவலை. கவலை மட்டும் இல்ல சார், அந்த கவலை எதனால வந்திருக்கோ அந்த கவலைக்கு காரணமான பாவம். இந்த ரெண்டும் மனுஷ அழக்க இருக்கு. ஏ அவ புண்ணிய பாபம் பண்ணினா, புண்ணியம் பண்ணினத்தினால அவளுக்கு சுகம் இருக்கு, பாபம் பண்ணினத்தினால துன்பம் வருது. ஆனா பகவானுக்கு என்ன, புண்ணியமும் இல்ல பாபமும் இல்லை, புண்ணியம் இல்லைங்கிற அவர் புண்ணியமூர்த்தி சுவாமி. இதுக்கு முதல்ல கிருஷ்ணமூர்த்தி ராமமூர்த்தின்னு சொன்ன பத்தி இல்ல, புண்ணியமூர்த்தி. அவர் புண்ணியம் பண்ண வேண்டாம், புண்ணியமான ஸ்வரூபமாக அவர் இருக்க, அவரை பார்த்தாலே நமக்கு புண்ணியம், அவர் நாம அவர் சொன்னாலே நமக்கு புண்ணியம். ஏதக்கேவானந்த யாதி, இந்த ஆனந்தத்தை வச்சுதான் அந்யானி பூதானே மாத்திரா உபஜீவந்தி. அவருடைய ஆனந்தம், அவருடைய சொரூபத்தை ஒரு சிறிது அளவு வச்சுட்டு நாமெல்லாம் பெரிய பிரம்மானந்தமா வச்சுட்டு இருக்கோம். அவர் எப்படி ஒரே புண்ணியமே உருவமாக உள்ளவர், அவரிடத்துல தனியாக புண்ணியம் இல்லை. வெளுப்பா இருக்கக்கூடியதான வேஷ்டியில ஏதோ கலர் போட்டு சாயம் போடலாம் சார், அது மஞ்சள் வேஷ்டிக்கு மஞ்சள் சாயம் போடுவாரா யாராவது, கருப்பு வேஷ்டிக்கு கருப்பு சாயம் போடுவாரோ? அதே போலயே பகவானே புண்ணிய சுரூபமா இருக்கும்பொழுது அவருக்கு புண்ணியத்தை வேண்டி இருக்கா தனியா? கிடையாது. அந்த பரமாத்மா அவரிடத்துல பாபம் சிறிதேனும் கிடையாது. ஏன் பாபம் கிடையாதுன்னு, அவர் அந்த காரியங்கள்ல பண்ண மாட்டாரு. எது புண்ணியம் எது பாபம் அவர் முன்னாலேயே தீர்மானம் பண்ணி எப்பொழுதும் அந்த அகர்த்தா போக்தாவா இருந்துட்டு இருக்கார். ஆகையால் அவரிடத்துல பாபம் ஒட்டாது. பாபம் யார் இடத்துல ஒட்டும், யார் தனக்கென்று ஒரு செயலை பண்ணுகிறானோ அவனுக்கு பாபம் உண்டு. நாம காலம் பிறந்து இது எனக்கு வேணும், நான் சௌக்கியமா இருக்கணும், நான் காசு சம்பாதிக்கணும், என் இடத்துலயே இருக்கணும், எல்லாரையும் என்ன பார்க்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் அகம்மமா, நான் சௌக்கியமா இருக்கணும், எனதாக இவைகள் இருக்கணும், எனக்கூடியதான எண்ணத்திலேயே நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆகையால் நாம தான் செயல்களை பண்ணுகிட்டு இருக்கோம். படக்கூடியதான செயல்கள்ல சிலது நல்ல செயல்களா இருக்கு, சிலது கெட்ட செயல்களா இருக்கு. கெட்ட செயல்களா இருக்கும்போது அதனால பார்ப்போம். பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, சூரிய பகவான் எப்படி எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டு தானோட சம்பந்தப்படாமல் இருக்காரோ, சூரியோ யதா சர்வலோகத்தை சற்று நலிப்பியதே லோக துக்கேதா, உலகம் முழுக்க பாதம் இருக்கார் சார். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கார், ஒடியை கொடுத்து கொண்டே இருக்கார், ஆனா எதோடையும் ஈஷிச்சுக்கல. அப்படி இருக்கல வீட்டுல நீங்க ஏதாவது பாத்திரம் இங்க விழுந்த, ஏன் விழுந்தது? இங்க இருந்து மாமியகத்துல கை தவிக்கிட்டு அவளை புடிச்சுக்க கூட உனக்கு பலம் இல்லையா, இங்க இருந்து வைகிறார். நீ இது என்ன பண்ண திரும்பி கேட்டா போறோம், இவருக்கு ஒன்னும் பதிலா கொடுக்க முடியாது. வேலை செஞ்ச வாழ்க்கை தான் கை திறக்கும், வேறுபட உட்கார்ந்து தான் என்னது திறக்கும், வைக்கத்தான் முடியும் உங்களாதான் சொல்லுவார். என்ன பண்ண முடியும் விவகாரம் முழுக்க? அப்படி எது நடந்தாலும் அதோட சேர்ந்து ஈடுச்சுண்டு வச்சுண்டு அதை நல்ல சோத்திரம் பண்ணிட்டு இப்படியே இருந்தேன்னு வச்சுங்களேன், புண்ணிய பாபங்கள் சேர்றது. மனுஷனுக்கு யாரால சேர்றது? இவன் பண்ணக்கூடியதான செயலால் தான் இவனுக்கு சேருகிறது. பகவான் எப்படி இருக்கார்? எல்லோருக்கும் அப்பாற்பட்டதாக சாட்சியா இருக்கார். ஆகையால் அது குடும்பத்தில், ஆகையால் அகம் துக்கம் பாபம் ஒரு புண்ணியமும் ஒரு பாபமும் அவர் இடத்துல இருக்கார். எல்லாருக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார். ஆனால்தான் சுத்தம் பாபவித்தம் வேதம் சொல்றது பத்தில, கவிர்மணீஷி பரிபோ ஸ்வயம் போ யாதா சத்யோர்தாஸ்வதிபிய. சுத்தம் அபாபவித்தம், அவர் வந்து ஒரு பாபத்தோடையும் சம்பந்தப்படாமல் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அவருக்கு அனகஹான்னு பேர். எப்படி அகம் துக்கம் பாபம் அஸ்ய நவித்யதே இது அனகஹ. இதுக்கப்புறம் அச்சிந்தியா, இது போல நாமக்கள் முன்னாலேயே வந்திருக்கு. இப்ப அச்சிந்தியா, மனசால அவரால் நினைக்க முடியாது சார். உங்க மனசு இருக்க இது எதையோ நினைக்கும், இல்லாத பொருள் அது நினைக்கும். முயல் இருக்கு, அது தலையில கொம்பு இல்லை, முயலுக்கு கொம்பு இருக்கிறதாக நினைக்கிறது. என்ன பண்றோம்? மரடி மைந்தன்னு சொல்றோம். அதே மாதிரி மரடின்னு இவருக்கு எப்படி மைந்தன்னு சொல்ல முடியும்? மரடி மைந்தன் சொல்றா, நினைச்சிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இந்த மனசுல எது நினைக்கலாம் எது நினைக்கப்படாதுங்கிறதே கிடையாது. இல்லாத பொருளை கூட நினைக்கலாம், அவ்வளவு சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்டதாக அந்த மனசு இருக்கு. அந்த மனசுக்கு எட்டாவதான பொருள் இருக்கோ? இருக்கு சார், அதான் பகவான். அவரை நீங்க நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாது அப்படின்னா, உருவம் இருந்தா நினைக்கலாம், குணம் இருந்தா நினைக்கலாம், செயல் இருந்தா நினைக்கலாம். அவர் தான் கலர் இல்லை, அசப்தம் அஸ்பர்ஷம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயது. இந்த மனசுக்கு பாருங்க ரொம்ப சாமர்த்தியம் இருக்கு. எங்கெங்கேயோ பண்ணும், எதையோ பண்ணும், சேராத சேர்த்து வைக்கும். யார் இதை பண்ணிருப்பாளோ அப்படின்னு எதை நடக்காதோ, அசம்பவமான பதார்த்தங்களை எல்லாம் மனசு நினைத்து கவலைப்படும். ஆனாலும் இதுக்கு என்ன பண்ணிருக்கார் பகவான்? அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை. மனசு தானாக தன் இஷ்டையாக ஒரு காரியத்தை பண்ணாது. புலன்கடவுல பார்க்கப்பட்டதான பொருளை கொண்டு தான் அதை நினைக்கும். அதுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் யார் சார் கொடுக்கணும்? ஐந்து புலன்கள் கொடுக்கணும். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகள்லாம் அறிவுகளை கொண்டு வந்து கொடுத்தால் இந்த அறிவு அதோட சேர்த்து வச்சு புதுசு புதுசாக தயார் பண்ணி கொடுக்கும். பாருங்க, புடவ கடைக்கு போயிட்டு ஒரு மாமி இந்த கலர்ல அந்த டெக்ஸ்டர்ல இந்த வகுப்புல அந்த முட்டால இது வேணும் எத்தனையும் சொல்லிவிட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளதான் வேணும், ஆனா பிராணா விடுவாமா? விவகாரம் என்ன? இப்படி கேட்கறான். அவன் ஒண்ணும் இல்ல, உங்கள கவலை அவன் தான் கோபம் வரப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. கோபம் வந்தா தள்ளி விட்டுருவோம் உத்தியோகத்துல. ஒண்ணும் இல்ல, இப்ப ஸ்டாக் இல்ல, அடுத்த வாரம் வாங்குவோம். இன்னொரு தரம் இது போல நாலு தரம் இழுக்கடிச்சான்னு வச்சுங்களேன், என்ன விலை இருக்கோ அந்த பஸ் சார்ஜுக்கே கொடுத்து விட்டு விவகாரம் முழுக்க. அப்படித்தானே ஆறுதல் லோகத்தில். ஆனா இந்த மனசாவது இப்படி இருந்தா என்ன ஆகும் என்கிறத கற்பனை பண்றதோ இல்லையா? இது எப்ப எப்ப கற்பனை பண்ணும்? இந்த கலர்ல இருக்கணும், இந்த டெக்ஸ்டர்ல இருக்கணும், டெக்ஸ்டர்ல கையால தொட்டு பார்த்திருக்கேன், கலருங்கிறத கண்ணால பார்த்திருக்கேன், இந்த டிசைன்ல இருக்கேன்னு கண்ணால பார்த்திருக்கேன். இங்க இங்கெங்கயோ இருந்தது ஓரிடத்துல சேர்த்து வைக்கணுமே. ஆனால் அப்படித்தான் மனசு பண்ணும். தனியாக புதுஷாக ஒரு பதார்த்தத்தை புலன்களால் கொடுக்காதான பொருளை தான் நினைக்காது. அந்த மனசனுடைய சுபாவம். மனசுக்கு சுவாதந்திரம் இல்லை, புலன்களோட கொடுக்கப்பட்டதான பொருளை. ஆனா புலன்கள் பகவான் கொடுக்குமா? அவருக்கு அவருக்கு உருவம் இல்லை, அதனால கண்ணு கொடுக்காது. அவரிடத்துல சத்தம் இல்லை, காது அதை பிடிக்காது. வாசனை இல்லை அவருக்கு, மூக்கு அதை அறியாது. என்ன பண்ண சொல்றேன்? ஆகையால் இந்த புலன்கள் பகவான அறியா, பகவான பொருளும் அறியுன்னா மனசும் அறியாது. அது புலன்கள் எதை அறியுமோ அதுதான் மனசு அறியும். அது மனசு முக்காலத்திலையும் அறியும். இன்னைக்கு நீங்க குடத்தை பார்த்தேன்னா ஒரு யானைய பார்த்தேன், பத்து வருஷம் ஆனப்பறம் நான் அன்னைக்கு யானையை பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும் மனசு. ஆனா விவகாரம் என்னன்னா அதை பார்க்கலன்னா மனசு ஒன்றும் பண்ண முடியாது. அதே விதமா இந்த பகவான புலன்கள் பார்க்காதனால மனசு அதற்குள்ள இருந்தாலும் மனசை பார்க்காது. அதான் பிரமாத்ராதி சாட்சித்வேன சர்வ பிரமாண அகோச்சரத்வா அசிந்தியா. இந்த பரமாத்மா யார் தெரியுமோ, நான் கண்ணு காது மூக்கு நாக்க இவைகளுக்கு சாட்சியா இருக்க, இவைகள் பண்ணக்கூடியதான பல்வேறு செயல்கள் இருக்கே அந்த செயல்களை தான் பார்த்து கொண்டு நாட்டம் விட்டு அதை பார்த்துட்டே இருக்க, அதோட சம்பந்தப்படலை. அதுக்கு வேணும்னா சகாயம் பண்ணிட்டு இருக்கார், இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு இருக்கார். அதான் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னா தாங்கள் பொருள்களை அறிகிறீர்கள். ஆனா இந்த பிரமாணங்கள்னா யாரால ஒழிக்கப்படுகிறது, உள்ள இருக்கிற பரமாத்மாவினால ஒழிக்கப்படுகிறது. ஆகையால் புலன்கள் பிரமாணங்களுக்கும் சாட்சியா இருக்கிறதுனால இந்த பிரமாணங்கள் அவைகளை அறியாது. இந்த தீபமானது வெளியில் இருக்கக்கூடியதான உங்களை பிரகாசிக்குமே தவிர தான் எந்த சிச்சக்தியினால எந்த வித்யுத் சக்தியை பிரகாசிக்கிறதோ அதை எரியறதோ அந்த வித்யுத் சக்தியை இது காட்டி கொடுக்காது. உங்களுக்கு கரண்ட் இருக்கா இல்லையா, எவ்வளவு கரண்ட் வருது இது காட்டி கொடுக்குமா, முடியாது. இது பொருளைத்தான் காட்டி கொடுக்குமே தவிர கரண்டை காட்டி கொடுக்காது. அதே போலயே நம்ம மனசு என்ன பண்ணா, தான் புலன்களோடு சேர்ந்து மற்ற விஷயங்களை காட்டி கொடுக்குமே தவிர தன்னை ஒழிக்கக்கூடியதான பரம்பொருளை தான் காட்டி கொடுக்காது. பிரமாத்ராதி சாட்சித்வேன சர்வ பிரமாண அகோச்சரத்வா அசிந்தியா அயம் ஈதிருஷஹா இது விஸ்வ பிரபஞ்ச விலட்சணத்வேன. அவர் இப்படித்தான் என்று உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விசேஷமும் இல்லை அவர் இடத்துல. ஏதாவது ஒரு விசேஷம் இருந்தால் ஒரு சொல்லால சொல்ல முடியும், ஒன்னு அறிய முடியும். ஒருத்தர் நல்லா பேசுறவர்னா பேச்சாளர், நல்லா டான்ஸ் ஆடுறவர்னா ஓஹோ டான்ஸ் பண்றவர், நல்லா பாடுவர்னா ஒரு பாட்டகர். இப்படி ஏதாவது அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு செயலை வச்சுத்தான் அவருக்கு சொல்ல முடியும், அவரை நினைக்க முடியும். ஆனா இவரிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை. ஆகையால் என்ன பண்ண முடியும், ஒரு விசேஷமும் இல்லாம மனசால நினைக்க முடியாது. விஸ்வ பிரபஞ்ச விலட்சணத்வேன சர்வ விசேஷ ரஹிதத்வம், ஒரு விசேஷமும் அவரிடத்துல இல்லாததுனால ஸ்வேன சிந்தையிட்டும் அசக்கியத்வா, அவர் இப்படி என்று நினைக்க முடியாததுனால அவருக்கு அசக்தத்வா அசிந்தியா அப்படின்னு பகவான் அவருக்கு அசிந்தியான்னு பேர். இவருக்கு அமோர் திறனகோ சிந்தியோ. அதுக்கப்புறம் அழகான நாமக்கள் பயக்ரத் பயனாசனஹா. அதே போலயே விநாயக சாஸ்திரத்துல விக்னக்ரத் விக்னநாசனஹா. பயத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், பயத்தை போக்குறவரும் அவர் தான். பகவான பயநாசனஹான்னு சொல்லலா, பயத்தை கொடுக்கிறவர்னு சொன்னா பயமா இருக்கேன் சார். பயத்தையே அவர் கொடுத்தாரு, ஏன்னா நாம் எங்க போவோம், நம்மளையே பயமுத்தினா பயமுடுத்தினா நம்ம என்ன போனோம், வேற யார சொல்லாது அடையவது அப்படின்னு கேட்கப்படாது. அவர் எப்படி பயத்தை கொடுக்கிறார் போல, அசன்மார்க்கவர்த்தி நாம் பயங்கரோதி. யார் கெட்ட வழியில அசத்தான மார்க்கத்தில் இருக்காளோ அவளுக்கு பயத்தை கொடுக்கிறார். பக்தானாம் பயம் குருந்ததி, பக்தாளுடைய பயத்தை அழிக்கிறார். பயக்கிறதுன்னா ரெண்டு அர்த்தம், பயத்தை கொடுப்பவர்னு அர்த்தம், பயத்தை அழிப்பவர்னு அர்த்தம். கிருத்துங்கிற பதத்துக்கு கரோதீதி கிருத்து செய்பவர், யாருக்கு பயத்தை கொடுக்கிறார், யாருக்கு பயத்தை செஞ்சு கொடுக்கிறார், கெட்டவாளா இருக்கிறவாள், நல்லவாளா இருக்கிறவாள், பகவத் பக்தாளுக்கு என்ன பண்றார், அவளுக்கு ஏதாவது பயம் இருந்தால் அந்த பயத்தை போக்கி வைக்கிறார், நீக்கி வைக்கிறார். அதனால பயக்கிருத்துன்னு என்ன அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் அதுல வந்துருது. பயநாசனா அப்புறம் பயக்கிருத்துங்கிறதுனாலயே ரெண்டு அர்த்தம். கம்சாதிகள்லாம் இருக்கா, அவளுக்கு என்ன பண்ணினார் சார், முதல்லயே பிறந்ததுமே நேரம் வந்து கொண்டுட வேண்டியது தானே. இப்ப இவெல்லாம் கொல்றதுக்காக தானே பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, அவதாரம் பண்ணியிருக்காரு. எப்படி நரசிம்ம சுவாமி வந்ததுமே முதல் வேலை லக்ஷ்மி நரசிம்ம மமதே கராவலம்பம் அப்படின்னு நரசிம்ம சுவாமி எல்லாரும் போற்றுவார்களே, என்ன காரணம் தெரியுமோ, சீக்கிர பலப்பிரதம். இந்த அஸ்வாரூடான்னு ஒரு மந்திரம், நரசிம்ம மந்திரம், இந்த ரெண்டும் நினைச்ச மாத்திரத்தினாலே பலத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்றான். ஏன் தெரியும், அவர் பிறந்தார் தோணினார், அடுத்த கட்சணம் நாசம் பண்ணிட்டார், பண்ண வேண்டிய. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணினார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணினார், தேவதைகள் அனுகிரகம் பண்ணார், லக்ஷ்மி தேவிக்கு அனுகிரகம், அதெல்லாம் நிதானமா நடக்கிறதுன்னு ஆரம்பிச்சது. தான் எதுக்காக பிறந்தாரோ அந்த காரியத்தை அப்ப முடிச்சு முடிச்சுட்டார். அது மாதிரியா அது சிறது. பகவான் என்ன பண்ண, நான் சொல்ல வேண்டாம், அவனே அழியட்டும் அப்படின்னு கம்சாதிகள்ல பயத்தை உண்டு பண்ணின. என்னைக்கு உனக்கு எட்டாவது போற குழந்தை தேவகி பிறக்குமோ அன்னையில இருந்து அவன் தான் உங்களுக்கு யமன்னு சொன்னதுமே. அந்த குழந்தை எப்ப பிறக்க போறதோ எப்ப பிறக்க போறதோ 8 வருஷம் காத்துட்டு இருந்தா சார் பாருங்க. ஆனா கரெக்டா 6 வருஷம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்தமா. அது இல்லாம அங்க வேற கொஞ்சம் டிலே இருந்தா அது வேற ரொம்பா இருக்கும். அப்படி 8 வருஷம் அந்த குழந்தைய பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை கொல்ல வந்ததுமே அது பெண் குழந்தைன்னு வந்து சேர்ந்தது. அதை பிடிச்சதுமே அதை காலை பிடிச்சோண்டு அதை பூமியில அடிக்கணும்னு பார்த்தா ஆகாசத்துக்கு பறந்து போயிடும். பறந்து போய் என்ன சொல்ற தெரியுமோன்னா, அடாட உன்னை பிறக்கிற உன்னை கொல்றவன் இன்னொரு இடத்துலன்னா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த கம்சன் தான் நினைக்கிறான், தெய்வம் அப்பியன்றதம் பக்தி, லோகத்துல மனுஷால் தான் போய் சொல்லுவான்னு நினைச்ச, இப்ப பகவானும் போய் சொல்றாரு போல இருக்கான். அந்த துட்டனுடைய லட்சணம் எப்படி என்ன, எட்டாவது குழந்தை என்ன கொல்லும்னு சொன்னான், இந்த எட்டாவது குழந்தை பெண் குழந்தையா பிறந்தது, இந்த பெண் குழந்தை இப்ப ஆகாசத்துக்கு போய் என்ன சொல்றது, உன்னை கொல்றவன் இன்னொரு இடத்துல இருக்கான்னு என்ன அர்த்தம். அப்ப இது பகவான் சொன்ன ஆகாசவாணி அசதியில் சொன்னது பொய் அசதி ஆயிடுது. அது இல்லப்பா, உனக்கு கொஞ்ச நேரம் அந்த பயத்தினாலேயே உன்னை கொல்லணும் அப்படின்னு இருந்து ரொம்ப நாள் அந்த பயத்தினால எங்க கிரட்டணும், முன்னால கிரட்டணும், பின்னால கிரட்டணும், இது கிரட்டணும், அது கிரட்டணும் அப்படி நினைச்சு நினைச்சதுனாலயே போயிட்டானா. ஆகையால் துஷ்டாளா இருக்கிறவாளுக்கு அவ ஒண்ணு வேண்டாம், அவளுடைய பயமே அவளை கொல்லும்படி பண்ணுவார். நல் மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பிராரந்த கர்மாவனால பயம் வந்த போதிலும் அவளுக்கு சத்புருஷாளுடைய ஒரு சம்பந்தத்தை கொடுத்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு தைரியத்தை கொடுப்பார். பயக்கிறதுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். அசன்மார்க்கவர்த்தி நாம் பயம் கரோதி, பக்தா நாம் பயம் கிருந்ததி கிருணோதி இதுவா பயக்கிறது. பிறகு அடுத்தது பயநாசனஹா. இது என்ன, நமக்கு பயம் போகணும் சார், பயம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறட, நமக்கு கொடுத்ததான செயலை நம்ம பண்ணணும். வர்ணாசிரம ஆச்சாரவதாம் பயம் நாசயதி. வர்ணாசிரமாதி ஆச்சாரங்கள் இருக்க பார்த்தா, இந்த ஆச்சாரங்கள் யார் அவ கடைபிடிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு ஒரு பயமும் இல்லாம காப்பாத்திட்டு இருக்க. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்னா எப்படி தெரியுமோ, கிராமாந்தரத்துல ஒத்தாடிபாடுன்னு இருக்கும், இந்த வயலுக்கு நடுவுல மனுஷன் நடந்து நடந்து ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையானது அது கொஞ்சம் சுத்தாவும் இருக்கலாம் சில சமயத்துல, ஆனா அந்த பாதையில நீங்க போனா ஒரு பயமும் கிடையாது. ஆனா நம்ம கிராஸ் சீக்கிரமா போலாம், அப்படி வயலுக்குள்ள நடந்து போறேன்னு வச்சுங்களேன், வயலுக்குள்ள பூச்சி இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், முள் இருக்கலாம், எதுன்னு தெரியாதுன்னு நடுவுல சில வயல்களுக்கு நடுவுல தெரியாம கணர் கூட இருக்கும், பாட்டுக்கு பொத்துன்னு விழுந்துடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒத்தடி பாதையில போனா 10 பேர் நடந்து நடந்து போனதான ஒரு பாதை, அந்த பாதையில ஒரு துன்பமும் இல்லாம நீங்க போகலாம். அதே போலயே நம்ம முன்னோர்கள்லாம் இன்னன்னாருக்கு இன்னென்ன செயல் இப்படி பண்ணிட்டே இருக்கலாம், சத்துவ குணமா இருந்தா இப்படி, ரஜோ குணமா இருந்தா இப்படி, தமோ குணமா இருக்கிறவாளுக்கு இப்படி அப்படின்னு தனித்தனியாக வகுக்கப்பட்டதான ஒரு பாதைகள்லயே நம்ம முன்னோர்கள் போன பாதையில நம்ம போனோமே ஆனால் ஒரு கவலையும் கிடையாது. இதுதான் இப்படி இருக்குமே ஆனால் இப்படி இருக்கிறவாளுக்கு வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான வர்ணாசிரம ஆதாரத்தோட யார் கைப்பிடிச்சுண்டு போயிட்டு இருக்கானோ அவனுடைய பயத்தை நாசயதி, பயம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கார். பயநாசனா விஷ்ணு புராணத்துல வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேண பரப்புமானு விஷ்ணு ஆராத்யதே பந்தாஹ நான்யத்தோஷகாரகா வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேண. வர்ணாசிரம ஆச்சாரங்கள் இருக்கக்கூடியதான புருஷனால் பரப்புமான், அந்த பரமாத்மா இருக்கிறார் விஷ்ணு ஆராத்யதே, அவரால் மகாவிஷ்ணுவானவர் எப்பொழுதும் ஆராதிக்கப்படுகிறார். பந்தாக நான்யத்தோ தத்தோஷகாரக, அந்த பகவானை சந்தோஷப்படுத்துறது என்ன, நம்ம செயல்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கொடுத்ததான ஒரு காரியங்கள், நீங்க இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு எது வருத்த கொட்டுக்கோ அதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா போர்வம், அதனாலயே பகவானுக்கு சந்தோஷம். ஒண்ணும் வேண்டியதில்லை. இப்படி நமக்கு பிராரத கர்மாவனால எந்த பயம் வந்தாலும் அந்த பயத்தை போக்குறார்னு பராசர சுவாமி விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்காரு. 18 புராணங்கள் வியாசாச்சாரியர் எழுதின, ஆனா அவருடைய அப்பா பராசரர் ஒரே ஒரு புராணத்தை தான் எழுதியிருக்கார். அது பகவான் விஷ்ணுவை பத்தி சொன்னதான புராணம் பராசர புராணம், அதான் விஷ்ணு புராணம். அதுல எப்படி சொல்லிருக்காரு, இப்படி பகவானுடைய திவ்யமான நாமாக்கள் இன்னைக்கு அப்படின்னு பயம் இல்லாதவராக நம்ம பயங்களை போக்கடிக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். அவர் எப்படி இருக்கார், அணுவா இருக்கார், பெரியதா இருக்கார், ஒல்லியா இருக்கார், குண்டா இருக்கார், அணுகும் புருஹது புருஷஹா ஸ்தூலஹா குணபுரது குணங்களோடு கூடி இருக்கார், நிர்குணஹா குணம் இல்லாதவரா இருக்கார். என்ன சார் அது, மாத்தி மாத்தி சொன்னா என்ன அர்த்தம், அர்த்தம் சனி